புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 270 வசனங்கள் 18 பின்பகுதியிலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வசனம் 18 பின்பகுதியிலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இன்னமும் சந்தோஷப்படுவேன், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் மெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் ஆகும் சமூற்று வருகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தை ஆத்மாக்களை உயிரடை செய்கிறதா இருக்கிறது. உடைய வார்த்தை சபையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தோய்ந்து போயிருக்கிற விசுவாசிகளை பலனடைய செய்கிறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய சமூகத்தையும் உடைய பிரசன்னத்தையும் நாங்கள் உணர்ந்த ஜனங்களாய் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்தவரே உடைய சத்தியத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த நீர் கிருபியும் இருக்கும் பாராட்டினுமா வச்சுருக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் இளப்பிதாவே, ஆமீன். தொடர்ச்சியாக நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழும் மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். இந்த பிலிப்பிய நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக பவுல் ஒரு விசுவாசியானவன் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று தொடர்ச்சியாக முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து போதித்து வருகிறார். அது அப்படி பார்க்கும் போது முதலாவது பார்க்கிறோம், சந்தோஷமாய் இருக்கும் மனிதன் முதலாவது தேவனிடத்தில் உறவை வைத்திருக்கிறான். தேவனோடு உறவில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் என்று பார்த்தோம். அப்படி தேவனோடு உறவில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் அவன் சபையோடும் ஐக்கியத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்ப்போம். அப்படி தேவனோடும் சபையோடும் ஐக்கியத்தில் இருக்கிற மனிதன் அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும் குணாதிசயத்தை பெற்றிருக்கிறான் என்று பார்ப்போம். இந்த மூன்றும் ஒரு விசுவாசியினுடைய அடிப்படை குணாதிசயமாக இருக்கிறது. முதலாவது ஒரு மனிதன் தன்னை விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் போது முதலாவது அந்த மனிதன் தன்னுடைய படைத்த தேவனோடு அவன் உறவில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, உறவில் ஈடுபட்டிருக்கிற அந்த மனிதன் என்னவாக இருக்கிறான் பார்க்கும் போது அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை நோக்கி நன்றி எறிதலோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது சபையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சபையின் ஊழியங்களில் தன்னை இணைத்துக் கொள்கிறவன் என்று பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், சபையின் ஊழியங்கள்ல தனக்கு பிடித்த நேரங்கள் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வின் எவ்வளவு மோசமான நிலையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் சபையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சபையின் ஊழியத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது உறவு அவசியம். அந்த உறவுல என்ன செய்ய வேண்டும் பார்க்கும் போது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். சபைக்குள்ளாக நாம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வோடு நாம் சக விசுவாசிகளோடு அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பு சரியான முறையிலே மற்றவர்களிடத்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த அன்பை சரியான முறையிலே சிந்தித்து வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்துவது ஒரு குருட்டாட்டம் உள்ள காரியம் அல்ல, அது அறிவு பூர்வமானது, அது உணர்வு பூர்வமானது என்று சிந்தித்தோம். கடைசியாக 9-11 வசனங்களை பார்க்கும்போது சபையில் ஏன் அன்பை முறையாக நாம் வெளிப்படுத்த வேண்டும், அன்பு வெளிப்படுத்தணும்னு சொல்லி பார்த்தாச்சு. அன்பை வெளிப்படுத்த பிறகு ஏன் நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து மகிமைப்படுகிறார். நான் அன்பை திருச்சபையிலே நான் வெளிப்படுத்தும் போது கிறிஸ்து மகிமைப்படுகிறார். அந்த அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பை நான் மறுபடியும் பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக வாழ்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்து 12-14 வசனத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கும் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தி வாழ ஆவலுடன் இருப்பான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஒரு சாராம்சம் என்னவாக இருக்கும் பார்க்கும் போது சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தி வாழ வேண்டும். இப்படி சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தி வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாவுமே சுவிசேஷத்தை நோக்கமாக சுவிசேஷத்தை மையம் கொண்டு வாழ்கிறவன். அடுத்து பார்க்கும்பொழுது இப்படி சுவிசேஷத்தை மையம் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் எப்பொழுதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். சுவிசேஷம் அவனுடைய வாழ்க்கையிலே மையம் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் மையம் கொண்டு ஆளும் போது அவன் அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிற அந்த மனிதன் மற்றவர்களையும் பாதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இது பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சிந்திச்சோம். இப்படி பார்க்கும் பொழுது 15 முதல் 18 வசனங்களை கடைசியாக நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை எப்படி முறையாக பிரபலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 15 முதல் 18 வசனங்களை பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை எப்படி முறையாக வெளிப்படுத்த வேண்டும், எப்படி முறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, மனிதனை முன்னிலைப்படுத்தாமல் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி சுயநல நோக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது சுவிசேஷம் பிரபலமாக்கப்படும். கடைசியாக நம்ம சிந்தித்தது என்னன்னு பார்க்கும்பொழுது, 15 முதல் 18 வசனங்கள்ல சுவிசேஷத்தை பிரபலமாக்கும் போது மனுஷனுடைய சுயநல நோக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனிதனை முன்னிலைப்படுத்துவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தும் போது திருச்சபையிலும் சமூகத்திலும் சுவிசேஷம் பிரபலமாக்கப்படும். ஏன் இத முக்கியத்துவப்படுத்துகிறார் பவுல் என்று பார்க்கும் பொழுது, சுவிசேஷ பணி சபை என்பது தேவனுடைய இருதயத்தில் உருவானது. அது தேவன் எந்த விதமாக நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது வண்ணமாகத்தான் நாம் செயல்பட வேண்டும். ஊழியத்தையும் சபையும் மனிதனுடைய முன்னிலையோ அல்லது மனிதனை முக்கியப்படுத்தியோ என்றும் ஒரு காலம் நிலையிருப்பதில்லை. இப்படி பார்க்கும் பொழுது கடவுள் சொன்ன விதமாக சபை நடக்கும் போது, கடவுள் சொன்ன விதமாக திருச்சபை மக்கள் ஒன்றிணைந்து இருக்கும் போது, கடவுள் சொன்ன விதமாக திருச்சபையிலே ஊழியங்கள் நடைபெறும் போது திருச்சபையில் அதன் பலனை காண முடியும். அந்த பலன் ஒற்றுமையை தெரிவிக்கிறது, அந்த ஒற்றுமை அன்பை தெரிவிக்கிறது, அந்த அன்பு நாம் அனைவரும் ஒன்று என்று தெரிவித்து நாம் அனைவரும் மெய்யாக தேவனை தொழுது கொள்ளவும் தேவனை துதிக்கவும் வழிவகுக்கிறதாக இருக்கிறது. இப்போ பவுல் அடிப்படையாக திருச்சபையினுடைய அடிப்படை குணாதிசயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையில சந்தோஷம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு சில அடிப்படை காரியங்கள். இந்த அடிப்படை காரியங்களை மறுபடியும் பவுல் சொல்றார், திருச்சபையில கடவுள் சொன்ன விதமாக நான் வாழ வேண்டும், கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும், சுவிசேஷத்தை பிரதிபலிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் சுவிசேஷத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், அதை சரியான முறையிலே உள்வாங்கி இருக்க வேண்டும். இப்படி உள்வாங்கி இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்படி கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த கிறிஸ்து மற்றவர்கள் என்னை நோக்கி கிறிஸ்துவை பார்க்கிற, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, 18 வசனத்துல பார்க்கிறோம், இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மை நாளாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன். இந்த விதமான குணாதிசயங்கள் திருச்சபையிலே காணப்படும் போது, இந்த விதமான குணாதிசயங்கள் பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது பவுல் இதை நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறார். அதை தொடர்ந்து பார்க்கும்போது 18 வசனத்தை பார்க்கிறோம், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் எதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு வார்த்தையை பார்க்கும் பொழுது அதனால் சந்தோஷப்படுகிறேன் கமா போட்டு இன்னமும் சந்தோஷப்படுவேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்றால் ஒரு எதிர்கால காரியத்தை நோக்கி பேசி இருக்கிறார். எதற்காக சந்தோஷப்பட போகிறார், இவ்வளவு நேரம் நான் எதற்காக சந்தோஷப்பட்டேன் என்று கூறிவிட்டு இப்போ 18 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் நான் எதற்காக சந்தோஷப்பட போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது பவுலுடைய நிலைப்பாட்டை நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டால் இந்த வசனங்களை புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும். பவுல் ராயனுடைய ஆளுகையின் கீழாக இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கித்ததினால் ராயனுடைய நேரடியான ஆளுகை கீழாக ரோமாபுரியிலே சிறையிலே இருக்கிறான். ரோமாபுரியிலே சிறையிலே இருக்கும் பொழுது அநேகர் அவனை பார்க்கிறார்கள், அநேகர் அவனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார்கள். அவனுக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கு, மன ரீதியான பாதிப்புகள் இருக்கு, வெளிப்புறமான உபத்திரவங்கள் இருக்கு. உபத்திரவங்கள் இருந்தாலும் அவன் பிலிப்பி சபைக்கு தன்னுடைய நிலைமையை குறித்து எப்படி சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நான் இங்கே உபத்திரப்பட்டு நான் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவனுடைய நிலைமையை குறித்து அவர்களுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. அங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருக்கிறேன், நான் இன்னமும் சந்தோஷப்படுவேன், உபத்திரவத்தில் வாழ்கிற நான் என்னுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்றேன், நான் இன்னமும் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறேன், நான் இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஏன் சந்தோஷப்பட போகிறார், என்பதை தான் 19 26 வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஏன் சந்தோஷப்பட போகிறார் என்று பார்க்கும் பொழுது 19-20 வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, பவுல் தன் வாழ்விலும் மரணத்திலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியம் கொண்ட மனிதனாக இருப்பதால் அவர் இன்னமும் சந்தோஷப்படுகிற மனிதனாக காணப்படுகிறார். 19-20 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் போது, பவுல் தன்னுடைய வாழ்விலும் சரி மரணத்திலும் சரி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியம் கொண்டிருந்ததால் அவன் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி, நான் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று முழு நிச்சயமாக சொல்கிறார். இப்போ இந்த 2 வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனை என்னன்னு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியம் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறான். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியம் கொண்டிருக்கிற மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறான். அதான் இந்த 2 வசனத்துல சொல்றேன். பவுல் பார்க்கும்போது தன்னுடைய உபத்திரவத்தினால எனக்கு மரணம் இருந்தாலும் சரி, எனக்கு தண்டனை இன்னும் நீடித்து போனாலும் சரி, நான் சிறையிலிருந்து விடுதலை ஆனாலும் சரி, நான் சந்தோஷமாக இருக்க தீர்மானித்தேன். அதான் பவுலுடைய அந்த 18 வசனத்தினுடைய கடைசி பகுதியினுடைய ஆணித்தனமான தீர்மானம். இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லும் போது, எனக்கு மரணம் வாய்த்தாலும் சரி, ராயன் என்னை கொன்று போட்டாலும் சரி, எனக்கு இந்த தண்டனை நாட்கள் இன்னும் கூடினாலும் சரி, நான் விடுதலை அடைந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ நான் தீர்மானித்தேன், அதனால் நான் சந்தோஷப்படுவேன். மனிதனுடைய அடிப்படை நோக்கம், மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் அடிப்படையான நோக்கம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும், என்னை படைத்த தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அது என்னுடைய வாழ்வுனாலும் சரி, என்னுடைய தாழ்வுனாலும் சரி, என்னுடைய மரணம்னாலும் சரி, என்னுடைய வாழ்வு முழுவதுமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று பவுல் தீர்மானித்திருக்கிறார். இடத்துல பார்க்கும் பொழுது பவுல் ஒரு விரக்தியில பேசல, எனக்கு தண்டனை இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல, என்னோட சரீர பலவீனங்கள் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல, இந்த மன ரீதியான பிரச்சனை, ரோமாபுரியில வெளியிருக்கிற சகோதரர்களால் ஏற்படுகிற பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல, எப்படியாவது நான் இங்க இருந்துட்டு போறேன் என்று அவர் விரக்தியில சொல்லவில்லை. மாறாக அவருடைய உபத்திரவம் அவரை இன்னும் அதிகமாக தைரியத்துக்குள்ளாக வழி நடத்தியது. பவுலின் வாழ்வின் சந்தோஷம் என்பது அவருடைய வாழ்க்கையின் போக்கை பொறுத்து அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்று பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வரும் பாதைகள் நன்மையாக இருந்தால், நான் நினைக்கிற காரியங்கள் நான் நினைக்கிற வண்ணமாக நடந்தால், அல்லது என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறினால் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதால, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்கும் போது என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன். ஆனா வேதம் கற்றுத்தருகிற அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இவைகளுக்கு மாறான என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலனாலும் சரி, நான் திட்டமிட்ட காரியங்கள் நான் திட்டமிட்டபடி நடக்கவில்லைனாலும் சரி, நான் ஆசைப்படுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலனாலும் சரி, கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். சந்தோஷம் என்பது சுயநல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. வேதம் சொல்கிற சந்தோஷம் என்பது சுயநல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷம் என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வது, அது கிறிஸ்துவை சார்ந்திருப்பது. வாழ்வின் எல்லா சூழலிலும் விசுவாசிகள் விசுவாச வளர்ச்சினாலும் சரி, விசுவாச போராட்டம்னாலும் சரி, விசுவாசத்தில் பலவீனம் அடைந்தாலும் சரி, சோர்வூட்டாலும் சரி, சந்தோஷமாக கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். பவுல் இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்கிற ஒரு அடிப்படை காரணம், என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, ரோமாபுரி சிறைச்சாலையை பார்க்கும் போது அது ரொம்பவும் மோசமான ஒரு இழிவான ஒரு நிலை. சிறை இருப்பு அப்படின்னு பார்க்கும் போது சிறைச்சாலையில இருக்க கைதிகளை நம்ம இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்க மாட்டோம், அவனை பார்த்தா இழிவா பார்ப்போம் அல்லது பயப்படுவோம். ஆனா அந்த சூழலையும் அந்த நிலைப்பாட்டிலும் ரோமாபுரியில அந்த சிறைச்சாலை கைதிகள் மிகவும் இழிவாகவும் மிகவும் மோசமாக நடத்தப்பட்ட நிலையிலும் கூட பவுல் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கர்த்தருக்காக தைரியமாய் வாழ நான் ஆயத்தப்பட்டு விட்டேன், நான் தீர்மானித்து விட்டேன், அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று திருச்சபைக்கு சொல்கிறார். அவளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே சுயநல காரியங்களை அடிப்படையாக கொண்டதல்ல. சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே மற்றவர் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வதாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம், இன்னைக்கு உலக பிரகாரமாக இருக்கிற சந்தோஷம், உங்களை ஒருத்தர் புகழ்ந்து பாடினா சந்தோஷப்படுவோம், உங்களை குறித்து உயர்வா பேசினா சந்தோஷப்படுவோம். நான் இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில ரோமாபுரியில ராயனை பார்க்க வர எல்லாரும் பவுலை பார்க்கிறார்கள், எல்லாரும் பவுலை ஏளனமாக பார்க்கிறார்கள், எல்லாரும் பவுலை அருவறுப்பாக்க நினைக்கிறார்கள். ஏன் ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபை இடத்திலே நம்ம பார்க்கிறோம், 15-16 வசனங்களை பார்க்கிறோம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், சிலர் என் கட்டுகளோடைய உபத்திரவத்தையும் கூட்டு நினைக்கிறார்கள். 16-17 வசனத்தை பார்க்கும் போது ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபை விசுவாசிகள் பவுலுக்கு இன்னும் அதிகமான உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாடிலும் கூட பவுல் தன்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களை சார்ந்தோ சுயநல நோக்கத்தை சார்ந்தோ இல்லாமல் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருப்பதால் அவர் இன்னும் தைரியமாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னமும் சந்தோஷப்படுவேன். நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை பிரச்சனை, எல்லாத்தையும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஜென்ரலா கேட்போம், சந்தோஷமா இருக்கீங்களா, வாயில சொல்லுவோம், ஆனா அது வாழ்க்கையில இல்ல. ஏன்னா நம்ம வேதம் போதிக்கும் வண்ணமாக அந்த சந்தோஷத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதல்ல. நாம் என்னுடைய எண்ணம் போல, என்னுடைய சிந்தனைகள் போல நான் தீர்மானித்த காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் நான் ஒரு பெரிய சோகத்துக்குள்ளாக ஆழ்ந்து விடுகிறேன். அதுல கடவுளுடைய சித்தமும் கடவுளுடைய தீர்மானமும் என்னவென்று தெரியாமல், கடவுள் எதை போதிக்கிறார், சந்தோஷம் என்றால் என்ன என்பது தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டு புலம்புகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். அவளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், எல்லா சூழலும் கிறிஸ்துவை மையமாக வைத்து. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில அவர் சுயமா எதையும் தீர்மானிக்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதா என்ன தீர்மானித்து குமாரனை அனுப்பினாரோ அந்த தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் மட்டுமே வாழ்ந்தார். தன்னுடைய சுயநல நோக்கத்தை ஒரு நாளும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அவர் தன்னுடைய அற்புதமும் அடையாளம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட, தன்னுடைய தான் வல்லமையை கொண்டிருந்த போதிலும் கூட, பிதா எந்த நேரத்தில் செய்ய அவருக்கு கட்டளையிட்டு இருந்தாரோ அந்த நேரத்தில் அவர் செய்தார். அவர் ஒருபோதும் சோர்வுற்று பலவீனம் உள்ள ஒரு மனிதனாக, புலம்புகிற ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காணப்படவில்லை. அவர் பிதாவின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததினால் அவர் இந்த உலகத்தில் பிதாவுக்குள்ளாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். மெய்யான சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய முடிவு ஒரு கோர முடிவாக இருந்தாலும், அவருடைய மரணம் ஒரு மிக பாடுள்ள ஒரு மரணமாக இருந்தாலும், அவருடைய வாழ்வு முழுவதும் முள்ளுகள் உள்ள பாதைகள் நிறைந்திருந்தாலும், அவர் கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக தன்னுடைய உறவை எப்பொழுதும் பிதாவோடு வைத்திருந்தார். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, சக மனிதர்களுக்கிட பிரச்சனை, திருச்சபையில பிரச்சனை, சக குடும்பத்துல பிரச்சனை, உறவினர்கள பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம எங்க பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனிடத்தில் பிரதிபலிக்கிறோம். எனக்கு பிரச்சனை வரும்போது நான் ஜோம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை வரும்போது நான் திருச்சபையில காணப்பட மாட்டேன், எனக்கு பிரச்சனை வரும்போது நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், அது முற்றிலும் தவறானது. எனக்கு பிரச்சனை வரும்போது நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் பிரச்சனையின் போது தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கிறோம், தாவீது ஒரு மிகப்பெரிய உதாரணம். சவுல் அவனை கொல்ல அவ்வளவு நினைத்த போது, குறிப்பாக 1 Samuel 29:28 வாசிக்கும் போது, தாவீதினுடைய சொந்த ஊருக்காரர்களே, அவருடைய உறவினர்களே, அவருடைய சொந்த ஜனங்களே தாவீதை கள்ள கொண்டு எரிஞ்சு கொல்ல நினைக்கும் போது அவன் தேவனுடைய சமூகத்தில் சென்றடைந்தான், தேவனுடைய சமூகத்தில் ஐக்கியப்பட்டான், தேவனோடு ஜபத்தில் ஐக்கியப்படுகிற ஒரு மனிதனாக, தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இன்னைக்கு சந்தோஷம் என்பது கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம். மனிதன் எதிர்பார்க்கிற சந்தோஷங்கள் எல்லாம் தற்காலிகமானது. தற்காலிகமான சந்தோஷம் மனிதனுக்கு மெய்யான விடுதலையை தராது. தற்காலிக சந்தோஷமானது மனிதனுக்கு நித்திய ஜீவனை தராது. தற்காலிக சந்தோஷமானது மனிதனை நித்திய ஆக்கினிக்குள்ளாக கொண்டு செல்லும். திருச்சபைக்கும் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் சொல்கிற காரியம், இன்னைக்கு நம்ம எல்லாம் தற்காலிகமான சந்தோஷத்தை நோக்கி ஓடிக்கிறோம், எல்லா தற்காலிகமான காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷம் ஒரு 15-20 நிமிஷம் அரை மணி நேரம், மேக்சிமம் போனா 1 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய இடத்துக்கு தான் வந்து நிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் மெய்யான சந்தோஷத்தை அடையவில்லை. மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கும் போது மனிதன் மெய்யான சந்தோஷத்துக்குள்ளாக சென்றடைகிறார். திருச்சபைக்கு இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, விசுவாசி பலவீனப்பட்டு போனாலும், விசுவாசி விசுவாச வளர்ச்சியிலும் விசுவாச போராட்டத்திலும் தொய்ந்து போனாலும், பவுல் சொல்கிற காரியம் தைரியமாயிருங்கள். 19-20 வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக்க முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்துடனே ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். ஏன் பவுல் சொல்றார், என்னுடைய மரணத்திலும் சரி என்னுடைய வாழ்விலும் சரி நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ தைரியமாக இருக்கிறேன் என்று பார்க்கும்போது, 19-ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஏதோ ஒரு குருட்டாட்டத்திலே அல்லது ஏதோ ஒரு விரக்தியிலே அப்படி பேசுகிறார் என்பது அர்த்தம் அல்ல. பவுலின் மகிழ்ச்சி அல்லது பவுலின் சந்தோஷம் அறிவை அடிப்படையாக கொண்டது. பவுலினுடைய மகிழ்ச்சியும் பவுலுடைய அந்த சந்தோஷமும் ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அல்ல. பவுலுடைய மகிழ்ச்சி வேதாகம அறிவின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஏன் வேதாகம அறிவின் வெளிப்பாடு என்று பார்க்கும் பொழுது, 19-ஆம் வசனம் பார்க்கிறோம், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவினாலும் ஆவின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இதேதான் யோபு சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். யோபு 13-ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் 644-ஆம் பக்கத்துல யோபு 13-ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் அவரின் வழிகளை அவருக்கு ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனும் அவருடைய சன்னதியில் சேரான். இதே வசனத்தை தான், இதே பதத்தை தான் பவுல் இந்த இடத்துல சொல்லி இதே மூலபாசியில பயன்படுத்தியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்ற அதே சாராம்சத்தை கொண்டு இந்த வசனத்தை பேசியிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம், அவனுக்கு ஏற்பட்ட வியாகுலத்தின் நிமித்தமும் அவன் தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவன் என்னை ரட்சிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்தான். அதே வாழ்க்கை, அதே சிமிலாரிட்டி பவுலுக்கு, அதே யோபுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரியான பிரச்சனை பவுலுக்கு. பவுலுக்கு தொடர்ச்சியான உபத்திரவம், பவுலுக்கு பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனால அரசாங்கத்திலிருந்து பிரச்சனை, பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால கூட இருக்கிற விசுவாசிகள்டிருந்து பிரச்சனை, பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறனால தன்னுடைய சரீரத்துல பிரச்சனை, பவுல் சிறைச்சாலையில அநேகரை பார்க்கிறதுனால மனரீதியாக பிரச்சனை. யோபுக்கும் அப்படிப்பட்ட காரியம். யோபு தன்னுடைய எல்லா சொத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து நிற்கிறான். அவனுடைய சரீரத்துல பிரச்சனை, அவனுடைய மனதில் பிரச்சனை, அவனுடைய விசுவாச போராட்டம். இந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றாரு என்று பார்க்கும்போது, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தேவனை ரட்சிப்பார், தேவனை காப்பாற்றுவார், மாயக்காரர் அவருடைய சன்னதியிலே சேரார். இந்த இடத்துல அதே வசனத்தை பவுல் மறுபடியும் அவர் யோபுவை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நிறைய நேரத்துல புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த இடத்துல பவுல் சந்தோஷப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவன் வேத அறிவை கொண்டிருந்ததால், வேதத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி தீர்வு காண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்திருந்தபடியால் அவன் மறுபடியும் வேதத்துக்குள்ளாக சென்று வேதத்திலிருந்து தன்னுடைய நம்பிக்கையையும் வேதத்திலிருந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் பெற்றான். பார்க்கும்போது பவுல் இந்த இடத்துல கூறுகிற ஒரு முக்கியமான காரியம், அவனுடைய சந்தோஷம் அறிவு பூர்வமானது. அந்த அறிவு வேதத்தை சார்ந்திருக்கிறது. வேதபூர்வமான அறிவு மனிதனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கிறது. வேதபூர்வத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக சாட்சிகள், அநேக காரியங்கள், அநேக நம்முடைய விசுவாச பிதாக்களுடைய வாழ்வு நம்மளுக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு காலில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசத்தை குறிச்சும் அவனுடைய கீழ்ப்படிதலை குறிச்சும் பார்த்தோம். ஏன் இதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவையெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பின்பற்றும் போது, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரவம் பிரச்சனைக்குள்ளாக நான் வாழும் போது, நான் வேதத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்திலிருந்து நான் வெளிப்படாமல் அந்த சந்தோஷத்தில் நான் நிலை பெற்றவனாக இருக்கிறேன். இப்ப யோபுவை குறித்து இங்க பார்க்கும், யோபுவும் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது யோபு அங்க சொல்கிறார் தேவன் என்னை காப்பாற்றுவார். யோபுவை காப்பாற்றி அதே தேவன் என்னையும் காப்பாற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, உபத்திரவத்துல வாழும் போதும் பிரச்சனையில வாழும் போதும் திருச்சபை மக்கள் வேதத்தை பார்க்காம வேதத்தை விட்டு மனித முயற்சிகளுக்குள்ளாக போய் மனிதனுடைய சிந்தனைக்குள்ளாக மனிதனுடைய சுய புத்தியும் சுய அறிவியும் சார்ந்து மனிதனுடைய திசைகளுக்காக மனிதனுடைய எண்ணத்தை நோக்கி ஓடிவிடுகிறோம். வேதத்துக்கு ஒருபோதும் திரும்ப மாட்டோம். இடத்துல பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த பவுல் இந்த இடத்துல சாட்சி சொல்ற விஷயம், தன்னுடைய வாழ்வை போலதான் யோபோட வாழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய அனுபவமும் யோபோடைய அனுபவமும் ஒன்று என்று பார்த்து யோபினுடைய அதே மாதிரியை அவனும் அறிந்து கொண்டு அந்த மாதிரியை அவன் பின்பற்றுகிறவனாக இருக்கிறார். பிலிப்பிய திருச்சபைக்கு அங்க பவுல் சொல்கிற காரியம், நான் வேதத்தை பின்பற்றுகிறேன், என்னுடைய உபத்திரவத்தின் போதும் என்னுடைய பலவீனங்களின் போதும் நான் வேதத்தை பின்பற்றுகிறேன். சந்தோஷமா வாழணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு காரியம் வேதத்தை பின்பற்றும். நான் வேதத்தை தொடர்ச்சியான பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் வேதத்தை தொடர்ச்சியாக படித்து வேத அறிவிலே வளர்கிற ஒரு மனிதனாக இருக்கிறது, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷம் இருக்கும் என்று பார்க்கிறேன். எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று சொல்லுங்க. ஹி நோஸ், அவன் அறிந்திருக்கிறான். முக்கியமான வார்த்தை, அவன் அறிந்திருக்கிறான். எதை அறிந்திருக்கிறான்? வேதத்தை அறிந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். கடவுள் என்னை எப்படியாவது காப்பாற்றுவார் என்று கூட்டாட்டமான நம்பிக்கையை வைத்திராமல் வேத பூர்வமாக வேத அறிவை பெற்றவனாய் வேதத்தின் நிகழ்வுகளை கொண்டு தேவன் தம் சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார் என்று விசுவாசித்தார். முக்கியமான ஒரு விஷயம், தேவன் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். வேத அறிவு ஒரு மனிதனை தன் வாழ்வில் தேவன் எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறது. வேத அறிவு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து மகிமைப்பட போகிறார் என்பதை இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது அதனுடைய வாழ்க்கையில எல்லா சூழலிலும் எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையை அதை கற்றுக் கொடுக்கிறது. அவன் வேதபூர்வமாக சிந்தித்திருந்தால், வேத அறிவை பெற்றிருந்தால், அவன் எப்படி தேவனை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்தினாலும் தன்னுடைய மரணத்தினாலும் தன்னுடைய வாழ்விலும் மகிமைப்படுத்துகிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இன்னை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்ட 20வது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை, அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான். தேவனை மகிமைப்படுத்த அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான். மறுபடியும் அதுதான், தைரியம் என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, தைரியம் என்பது சுய பலனாக இருக்கிறது, தைரியம் என்பது சுய ஞானமாக இருக்கிறது, தைரியம் என்பது சுய தோற்றத்தை சார்ந்திருக்கிறது. வேதம் சொல்லும் தைரியம் என்பது பிரச்சனையின் போது வேதபூர்வமான முடிவுகளை எடுத்து முன் செல்வது, பிரச்சனையின் போது தேவ அறிவை சார்ந்திருப்பது, பிரச்சனையின் போது தேவனுடைய பலத்தை சார்ந்திருப்பது. சுய பலன் அல்ல, மறுபடியும் இது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கடவுளை சார்ந்திருத்தல் ஒரு மெய்யான தைரியமாக இருக்கிறது. நான் தைரியமா இருந்தேன்னா நான் எதையும் செய்ய நான் ஆயத்து மூலவனாக இருக்கிறேன். நான் தைரியமாக இருந்தேன்னா நான் எதையும் செய்ய நான் மகிழ்ச்சியோடு செய்ய நான் பிரயாசப்படுவேன். இப்ப சின்ன குழந்தைய பார்க்கும் போது அவங்க அப்பா கூட போகும்போது அது தைரியமா ஓடும், தைரியமா நடந்து வரும். அதே நேரத்துல அவங்க அப்பா இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்து 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 தான் நகரும். ஏன்னா அது தனியா இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியாது, அவங்க அப்பா பக்கத்துல இல்ல, அது பயப்படும். அதே போலதான் விசுவாசிகளாக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக வேதபூர்வமாக நான் மேற்கொள்ள நான் முன்வருவேன். தைரியமான முடிவுகளை எடுத்து நான் முன்வர எனக்கு உதவும். அது வேதபூர்வமான அறிவு இல்லாமல் என்னுடைய சுய பலத்தை சார்ந்திருக்கும் போது லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயமா தான் இருக்கும். எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பயத்துக்குள்ளாக கொண்டு செல்லும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது, அது இன்னும் பயத்தை தரும், அது தைரியத்தை கொடுக்காது. அது உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய தீர்மானமும் உங்களுடைய பலனையும் அது என்ன செய்யணும், சோர்வுக்குள்ளாக கொண்டு வரும். ஏன், உலகம் சொல்கிற தைரியம் வேறு, வேதம் சொல்கிற தைரியம் வேறு. உலகம் சொல்கிற சந்தோஷம் வேறு, வேதம் சொல்கிற சந்தோஷம் வேறு. சந்தோஷம் என்பதும் தைரியம் என்பதும் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருப்பது, சந்தோஷம் என்பதும் தைரியம் என்பதும் எப்பொழுதும் கடவுளை சார்ந்திருப்பதாக இருக்கிறது. இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை 19வது வசனத்துல, அது எனக்கு ரட்சிப்பாக முடியும். இந்த இடத்துல ரட்சிப்பு என்று பவுல் எதை குறிப்பிடுகிறார்? அவர் தைரியமாக இருக்கிறார், அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ரட்சிப்பு என்று கூறும்போது அது எதை குறிப்பிடுகிறார்? இப்ப ரட்சிப்பு என்று பார்க்கும்போது பவுல் இன்னும் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அவர் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறார். இப்ப இங்க ரட்சிப்பு என்று கூறும் போது சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. எதை எதை அவர் ரட்சிப்பு என்று அவர் முன்னிலைப்படுத்தி பேசுகிறார்? அந்த வசனம் யோபு சொன்ன அதே வசனத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இப்ப யோபு என்ன என்ன காரியத்தை அங்க பேசியிருக்கிறாரோ அதே காரியத்தை தான் இவரும் இங்க பேசியிருக்கிறார். யோபு 13:16 வசனத்துல பார்க்கும் போது அவரே என்ற ரட்சிப்பு, அவரே என்ற ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சன்னதியில் சேராது. அடுத்து 20 வசனத்துல பார்க்கும் பொழுது நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல் எப்பொழுதும் தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் என்று சொல்கிறார். அங்கு ஜீவனாகிலும் சாவாகிலும் என்று சொல்கிறார். கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை மகிமைப்பட போகிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்தனுடைய சரீரத்தின் மூலமாக மகிமைப்பட போகிறார் என்று சொல்கிறார். இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, யோபிடம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மாயக்காரன் அவனுடைய சன்னதியில் சேரான் என்று சொல்லி பார்க்கும் போது, இந்த இடத்துல ரட்சிப்பு என்ற பதம் முதல் முறையாக புதிய ஏற்பாட்டிலே அது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. இந்த இடத்துல சரீர பிரகாரமான விடுதலையை குறித்து பேசவில்லை, இந்த இடத்துல பாவத்தின் விடுதலையை குறித்து பேசவில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு முறை ரட்சிப்பு என்ற வார்த்தை வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அது எனக்கு ரட்சிப்பாக முடியும், தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அது எனக்கு மகிமையாக சென்றடையும். அவன் தைரியமாக சொல்கிறார், நான் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது அவர் என்னுடைய மர நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த சிறையிருப்புல நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தண்டனை கூட்டப்பட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நான் சந்தோஷப்படுகிற மனிதனாக, இன்னமும் சந்தோஷப்படுகிற மனிதனாக நிலைநிற்பேன் என்று சொல்கிறார். அவருடைய கான்பிடன்ஸ், அவருடைய முழு நிச்சயமான ஒரு வாழ்வு எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய பார்வை முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நான் நிற்கும் பொழுது சந்தோஷம் உள்ள ஒரு மனிதனாக நிற்பேன். இந்த வாழ்க்கைக்குள்ளாக மட்டும் நான் சந்தோஷமாக இல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நான் நிற்கும் போது அவரை நான் என்னுடைய சரீரத்திலும் அவருடைய அவரை என்னுடைய வாழ்விலும் என்னுடைய மரணத்திலும் நான் அவரை மகிமைப்படுத்தினபடியினால் நான் சந்தோஷமாக அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்பேன் என்று சொல்கிறார். இந்த விசுவாசம் இங்க இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கும்போது அநேக நேரத்துல நம்ம அதுக்கு பயந்த ஒரு ஜனங்களாக தான் காணப்படும். எப்படி தேவனுடைய சமூகத்துல போய் நான் நிக்க போறேன் என்று பயந்துதான் காணப்படுறோம். ஏன்னா என்னோட வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது என்னுடைய வாழ்க்கை சரியில்லை. யோபுவதா சொல்றாரு, நான் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் நான் என்னுடைய தேவனை நான் தொடர்ச்சியாக விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ரட்சிப்பார். எப்போ ரட்சிப்பார்? நியாய தீர்ப்பிலே அவரை நான் மகிமைப்படுத்தினபடியால் நியாய தீர்ப்பிலே நான் சந்தோஷத்தோடு நிற்பேன் என்று யோபு சொல்கிறார். அதே காரியத்தை தான் மறுபடியும் பவுல் இங்கு சொல்கிறார், நான் தேவனுடைய சந்நிதியிலே நியாய தீர்ப்பிலே நான் நிற்கும் போது, இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது இந்த உலகத்திலே என்னை நியாயம் தீர்க்கும் போது அவருடைய சமூகத்திலே நான் சந்தோஷம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன். இந்த விசுவாசம், இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் திருச்சபையிலே காணப்படும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படி வரும், அது ஒரு முக்கியமான காரியம். ஏன் பவுல் இவ்வளவு தைரியமா சொல்லும், ஏன் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு தைரியமாக மெச்சிக்கொள்ள முடியும், ஏன் பவுல் இவ்வளவு தைரியமாக திருச்சபையில இந்த கடிதத்தை கொடுத்து எல்லாரும் வாசிக்கும்படியாக, இந்த திருச்சபை மக்கள் கேட்கும்படியாக இன்றைக்கும் நீங்களும் நானும் வாசித்து பவுலுடைய வாழ்க்கையை குறித்து ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படும்படியாக எழுதி வைத்திருக்கிறார், ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 19 வசனம் பார்க்கிறோம், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும். இந்த சந்தோஷத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், இந்த சந்தோஷத்திற்கு மிக முக்கியமான இரண்டு காரியங்கள். முதலாவது உங்கள் வேண்டுதலினாலும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும். ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஜெபமும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. நம்முடைய ஜபத்துல பரிசுத்தாவினுடைய செயல்பாடு இல்லை என்றால் அந்த ஜபம் வல்லமையற்ற ஜபமாக காணப்படுகிறது. கடமைக்காக ஜபிக்கும் போது அந்த ஜபம் ஒரு கடவுளுடைய பிரசன்னத்திலே சென்றடையாத ஒரு ஜபமாக இருக்கிறது. பவுல் இந்த இடத்துல பார்க்கிற ஆவியின் உதவி என்று பார்க்கும் போது ஏன் அவர் ஜபத்தோட தொடர்பு படுத்தினார் என்று பார்க்கும் போது, வாசியை கேட்ட ரோமர் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஜபமும் பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடும் எப்பொழுதுமே இணைந்தே மிக நெருக்கமான தொடர்புடையதாய் காணப்படுகிறது. பவுல் இங்க சொல்கிறார், உங்கள் வேண்டுதல்கள் என்று குறிப்பிடுகிறார். பிலிப்பிய சபைக்கு அவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, சபை மக்களின் ஜெபத்தை சார்ந்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறார். அவர்கள் ஜெபத்தில் அவர் மிகவும் அவருடைய ஜெபம் பவுலை சந்தோஷத்தில் நிறைந்து வைக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய ஜெபம் அவருடைய கவலைகளை நீக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல அடிப்படையாக சந்தோஷம் ஜெபத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய முக்கியமான அடிப்படை தீம் என்னன்னு பார்க்கும்போது சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது இவர் இந்த 19 வசனத்துல வேண்டுதல் ஜெபம் என்று சொல்கிறார். இப்ப ஜெபம் ஏன் சந்தோஷமாக மாறுகிறது என்று பார்க்கும்போது, ஜெபம் மட்டுமே ஒரு மனிதனுடைய கவலைகளை நிச்சயமாக தீர்க்கிறதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:6 வசனத்தை பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4:6 வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்துக்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கவலை போகணும் அப்படின்னா நீங்க முதலாவது மெய்யான ஜபத்துல ஈடுபடுகிறவர்களாகவும், நீங்க ஜபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கும் போது ஜபம் மட்டுமே ஒரு மனிதனுடைய கவலைகளையும் சோர்வுகளையும் நிச்சயமாக தீர்க்கிற ஒரு இதாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், பவுல் அதான் சொல்றாரு. அதான் இந்த இடத்துல பவுல் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது உங்களோட ஜபத்தினால. ஏன் திருச்சபையில சக விசுவாசிகளுக்குள்ள ஜபத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அது அவர்களை சந்தோஷத்துக்குள்ளாக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. திருச்சபை ஊழியக்காரர்களுக்காகவும், ஊழியக்காரர்கள் சபை விசுவாசிகளுக்காகவும், விசுவாசிகள் சக விசுவாசிகளுக்காகவும் ஏன் ஜபிக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது மனிதனுடைய கவலையை ஜெபம் நிச்சயமாக நீக்குகிறதாக இருக்கிறது. அதுக்கு வேதமே சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்படும் போது அவர் 3 சீஷர்களை அழைத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். அவருடைய அந்த வியாகுலம் நீங்கும்படியாக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். ஏன், அவருடைய கவலைகள் நீக்கும்படியாக, விசுவாசிகளுடைய கவலைகள் நீங்கும்படியாக அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தின் பதில் என்னன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை வழங்குது. இந்த இடத்துல ஆவியின் உதவி என்று சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்புல கொஞ்சம் தவறு இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை வழங்குதல் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3:5 வசனத்தை பார்க்கும்போது, கலாத்தியர் 3:5 வசனம் புதிய ஏற்பாட்டில் 259 பக்கம், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயா விசுவாசத்தின் கிரியினாலேயா எதனாலேயே செய்வீர்கள். அதே இங்க அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, அதே வார்த்தை தான் பிலிப்பியர் 19 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறார், கடவுள் என்ன செய்யறார், ஜபத்தின் மூலமாக தன்னுடைய ஆவியை உங்களுக்கு வழங்குகிறவராக இருக்கிறார். பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமாக இருப்பதற்கு நான் ஏன் இவ்வளவு தைரியமாக அதை சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியினுடைய வரங்கள் மட்டும் கொடுக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவரே தேவன் உங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறபடினால், அவர் எனக்குள்ளாக இருந்து நான் செயல்படுகிறபடியால் நான் தைரியத்துடன் சொல்கிறேன், என்னுடைய மரணத்தினாலும் சரி, என்னுடைய வாழ்வினாலும் சரி, நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். ஏன் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இல்லை என்பதை நீங்கள் நினைக்கிறதுனாலதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லாததுனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சோர்வும் போராட்டமும் ஏன் பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடப்பட்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறனாலதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் பவுல் தன்னுடைய உபத்திரவத்துல, தன்னுடைய வியாகுலத்துல இவ்வளவு தைரியமா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாரு, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள அந்த தேவன் இருக்கிறார், எனக்குள்ள என்னை படைத்த தேவன் இருக்கிறார், அவருடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய வரங்களை மட்டும் நான் பெற்றிருக்கவில்லை, போதக வரத்தை மட்டும் பெற்றிருக்கவில்லை, உபதேசிக்கும் வரத்தை மட்டும் பெற்றிருக்கவில்லை, அற்புதங்கள் செய்யும் வரத்தை மட்டும் நான் பெற்றிருக்கவில்லை, அந்த தேவனையே, அந்த ஆவியை நான் எனக்குள்ளாக வைத்திருக்கிறேன். இது வந்து வந்துட்டு போற காரியம் இல்ல, பேசியல சொல்ல சொன்ன விதமாக அவர் உங்களுக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறார். பிரச்சனையின் போது அவர் உங்க கூட இருக்கிறார். உபத்திரவத்தின் போது அவர் உங்க கூட இருக்கிறார். விசுவாசிகள் சோறு ஊற்று காணப்படும் போது, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழும் போது, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது இருக்கும் போது விசுவாசிகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார், உங்க உபத்திரவத்துக்கூடாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல பவுல் ஏன் அப்படி தைரியமா சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது அவர் சொல்றார், நான் இங்க சிறைத்தால் இருக்கும் போது நான் மட்டும் இல்ல, எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவரைக்குள்ளாக இருக்கிறார். தான் இங்க சோறு ஊற்று தனிமையாக இல்லை, தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். இதம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை பார்க்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 13 வசனம், பொல்லாதவராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம் இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனை பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். இதான் இன்னைக்கு காலையில பார்த்தோம், ஜெகவா ஈரே, யெகோவா ஈரே. அவர் உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு தேவனுடைய ஆவியை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ரோமர் 8 அதிகாரம் 8-9 வசனத்தை பார்க்கும் போது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். மறுபடியும் அவங்க சொல்றது, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வந்தால் என்று சொல்லவில்லை, அது அடிக்கடி நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்குள்ளாக நிகழ்கிற ஒரே காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்க என்ன சொல்றாரு அந்த பரிசுத்த ஆவியானவரை? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். இப்ப பவுல் என்ன சொல்றாரு, ஆவியை வழங்குதல் என்று சொல்லும் போது பவுல் இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. அப்ப இயேசு கிறிஸ்துவே தம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோடு வாசமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோட இருதயத்துக்குள்ளாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற ஒரு மனிதன். நான் எப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ முடியும் என்று பார்க்கும் போது அவன் தைரியமாக இருக்கிறான். ஏன் என்று பார்க்கும் போது அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக, விசுவாசிகளினுடைய இருதயத்துக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். இது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா புரிந்து கொள்றோமோ அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு போவதில்லை, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. அவரை விசுவாசிக்கிற, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். நீங்க சாவர வரைக்கும் அவர் உங்களோட இருக்கு. அவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் போறது கிடையாது. உங்களுக்கு உபத்திரம் வரும்போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதனால் அவன் தைரியமாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவாள், என்னுடைய வாழ்வினாலும் சரி, என்னுடைய மரணம்னாலும் சரி, நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்திவாள். ஏன் இன்னைக்கு உபத்திரவத்துல நான் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசிகள் கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். சீர்திருத்த சத்தியத்துல முக்கியமான ஒரு அம்சம், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். நாங்கள் வந்து அவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணுவோம். அவர் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். அந்த ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையுடைய அந்த ஒப்புமையை சொன்னேன். ஈசாக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, பலி செலுத்துவதற்காக போறாங்க. ஈசாக்கு பயப்படவே இல்லை. அப்பா கூட போகும்போது, அப்பா கூட போகும்போது அவன் கூலா கேட்கிறான், கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கப்பா? அவனுக்கு அந்த தகப்பன் மேல் உள்ள அந்த உறவு, அந்த பாசம், அப்பா என் கூட இருக்கிறார், ஆடுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் அந்த மலையின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம என்னென்னலாம் உபத்திரவத்துக்குள்ளாக போறோமோ, என்னென்னலாம் பிரச்சனைக்குள்ளாக போறோமோ, அப்பொழுது என் கூட இருக்கிறார். என் கூட இருந்து அவர் எனக்கு உதவி செய்கிறார். பவுல் அதான் சொல்றார், அவர் என் கூட இருக்கிறதுனால நான் தைரியமா சொல்றேன்பா, நான் அவரை கண்டிப்பா மகிமைப்படுத்துவேன். அவர் என் கூட இருக்கிறார தைரியமா சொல்றேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, நியாய தீர்ப்பு நான் சந்தோஷமா அனுப்பேன், ஏன்னா நான் கடவுளை மகிமைப்படுத்துவேன். அவர் என் கூட இருக்கிறார நான் சந்தோஷமா சொல்றேன், என்னுடைய தண்டனை காலம் இன்னும் நீண்டு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சிறை இருப்பு சுவிசேஷம் பிரபலமாகுதலுக்காக தான் இருக்கு. ஏன்னா என்னை பாக்குறவன் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ பாக்குறான், எனக்குள்ளாக பரிசுத்தாவியானவர், எனக்குள்ளாக கிறிஸ்து இல்லை என்று நான் யோசிக்கும் போதுதான் துக்கம் வருது, விரக்தி வருது, சோர்வு ஏற்படுது, பலவீனமான விசுவாச வாழ்க்கையில பின்னடைகிறவனாக இருக்கு. எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளாக பரிசுத்தாவியன் அவர் இருக்கிறார் என்று சொல்லும் போது நான் தைரியத்தோடு இன்னும் அதிக உற்சாகத்தோடு கிறிஸ்துவை முன்னோக்கி, கிறிஸ்துவை முன்னிட்டு, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன். இப்ப ஏன் என்னுடைய நான் நிறைய நேரத்துல ஜப குறிப்பு பார்க்கும் போது பார்ப்போம், என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்காக ஜோமிக்கும், என்னுடைய விசுவாச வாழ்க்கை முதிர்ச்சிக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் விசுவாச இன்னும் நான் இன்னும் பரிசுத்தமாக கண்டிப்பா ஜோம் பண்ணும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிற ஒரு காரியம், உங்களுக்குள்ளாக இங்க இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் பவுலுடைய சிறையிருப்பில் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால, அவருடைய சிறையிருப்பிலும் உபத்திரவத்திலும் இருப்பதால், உன்னோட வாழ்க்கையில பிரச்சனையா, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும் போது, விசுவாசியா இருக்கும் போது உனக்கு உனக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உனக்குள்ளாக அவர் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு பலனை தருகிறவர் இருக்கிறார். அதனாலதான் ஹி சப்ளைஸ் அவர் நீட்ஸ், யெகோவா ஈரே என்று பார்க்கும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் அவரை தேற்றுறவாளர் என்று சொல்றோம். அவர் என்னுடைய கம்ஃபோர்ட், அவர் என் கூட செயல்படுகிற, என்னுடைய பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறீர்கள். இந்த தேவனை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருப்பதனால் பவுல் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில மரணமானாலும் ஜீவனானாலும் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ்வேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தைரியமா, எனக்குள்ள பரிசுத்தாவியார் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை தேவை, அவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை தேவை. அந்த வேதபூர்வமான அறிவு விசுவாசிகளை பலப்படுத்துகிறது. அந்த வேதபூர்வமான அறிவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்படும் போது திருச்சபையிலே சந்தோஷம் கலரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படும் போது நாம் ஒற்றுமையாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும் போது, என்னுடைய சோர்விலே அவர் மகிமைப்படும் போது, எனக்குள்ளாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்வோம். நாம் கிறிஸ்துவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்வோம். கிறிஸ்து மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி இருப்பார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழும். கிறிஸ்துவ மகிமைப்படுத்தி வாழல அப்படின்னா அது தவறு, அது பாவம், தண்டனை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மெய்யான சந்தோஷம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத மனிதனுடைய வாழ்க்கையில மெய்யான நிம்மதி இருக்காது, மெய்யான தைரியம் இருக்காது. எல்லாமே போலியானதாக தான் இருக்கு. இப்போலியானதான வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மெய்யான சந்தோஷத்துக்குள்ளாகவும் மெய்யான தைரியத்துக்குள்ளாகவும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்ற உதவி செய்வார். விசுவாசிகள் அடிப்படையான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். யெகோவா ஈரே என்ற நாமத்தையுடைய தேவன், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், அவர் உங்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு, அதை விசுவாசித்துக் கொண்டு, தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.